ஒன்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த எமது கடவுள் எல்லோருக்கும் ஏன் இந்த வாகனங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தால், முருகனுக்கு பார்த்தால் மயில் வாகனம், பிள்ளையாருக்கு மூஷிக வாகனம், மற்றது சிவனுக்கு நந்தி காளை இடப வாகனம், அம்பாளுக்கு சிங்கம், சில இடங்களிலே புலியும் கூட சொல்லுவார்கள் வாகனம். ஏன் இந்த வாகனங்கள் என்ற கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது. இந்த வெஹிக்கிள், இந்த கோட் கான்சன்ட்ரேட்டில் பொதுவாக பார்த்தால் இந்த வாகனங்கள் வந்து மிருகங்களாக இருக்கின்றது. இப்படி பார்க்கிற பொழுது ஒரு பொதுவான விளக்கம் என்னென்று கேட்டால், அந்த வாகனங்களை மீது அமர்ந்து அதை அடக்கி அதை வருகின்ற இறைவன் வருகிறபொழுது ஹி இஸ் அ கண்ட்ரோலர் ஆஃப் அவர் அனிமல் இன்ஸ்டிங்ஸ்ட்.
ஓ, அனிமல் இன்ஸ்டிங்ஸ்ட்.
அனிமல் இன்ஸ்டிங்ஸ்ட். எங்களுக்கு தெரியும், மனிதன் ஒரு சிறப்பு விலங்கு, மேன் இஸ் எ ஸ்பெஷலைஸ்ட் அனிமல். அப்போ எவ்வளவுதான் நாங்கள் மானிடம் பேசினாலும், மனிதநேயம் பேசினாலும், ஆன்மீகம் பேசினாலும், நமது அடிப்படையிலே ஒரு அந்த மிருக உணர்வும் அந்த மிருக இயல்புகளும் ஆள் மனத்திலே அவை இருக்கின்றன. அப்போ இந்த அடிப்படையிலே இருக்கின்ற அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அல்லது மிருக உணர்வுகள், மிருகத்தன்மைகளை அடக்கி வருபவன் இறைவன். அதை அடக்குவதற்கு இறைவன் தேவை. வி கேனாட் கண்ட்ரோல் பை அவர் செல்ஸ் என்றது ஒரு பொதுவான ஒரு விளக்கம். அது ஒன்று. ரெண்டாவதாக, இந்த மிருக உணர்வுகளை அடக்கும் பொழுது நமது மனித பண்புகள், மனித நேயம், மானுட நேயம், மானுட பண்புகள் மேலிடுகின்றது. அப்போ மனிதனை அந்த ரைசிங் அவர் செல்ஸ் ஃப்ரம் த அனிமல் லெவல் டு த ஹியூமன் லெவல் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ எல்லாரும் பெரிதாக ஆன்மீகம் கடவுளுடன் சென்றடைகிறது முத்தியெல்லாம் கதைக்கிறதுக்கு முதல், ஃபர்ஸ்ட் லெட் த ஹியூமன் டு பி
ஹியூமன்,
ourselves to raise above the animal level to become humans. அதுதான் அடிப்படை. நாங்கள் தேவர்களாவதை பற்றி பிறகு யோசிப்போம்,
முதல் மனிதனாக இருப்போம்,
மனிதனாக இருப்போம். அப்போ இறைவனுடைய இந்த வாகனங்கள் இவ்வாறு அமர்ந்திருப்பது எமக்கு இந்த அடிப்படை உண்மையை விளக்குவதாக இருக்கின்றது. நான் நினைக்க எமது சமயத்திலே தான் இந்த உருவங்கள், இந்த உருவங்களுக்குரிய வாகனங்கள், மற்றது இதுகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த வகையிலே இதை சொல்லுவோம். இனி ஒவ்வொரு மூர்த்திக்குரிய வாகனத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விளக்கம் உண்டு. உதாரணமாக சிவனுக்கு இடப வாகனம் சொல்லுவார்கள், வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி, வெள்ளை எருது, வெள்ளை எருதில் இடப வாகனத்திலே வருவார். அவருடைய இடப வாகனம் வந்து வெள்ளை நிறம், ஏனென்றால் வெள்ளை வந்து தூய்மையானது, the purity. So he comes on purity. ரெண்டாவது வந்து அந்த இடப வாகனம் எதை குறிக்கிறது, தர்ம தேவதை, தர்மம். அந்த தர்மத்தின் மீது இறைவன் வருவான். இப்போ இறைவன் வரணுமெண்டா ஒன்று தூய்மை வேணும், மற்றது தர்மம் வேணும், தர்மம் வேணும், ரெண்டும் வந்தால் தான் அங்கே இறைவன் வருவான். அதுதான் அவருக்கு வெஹிக்கிள். ஸோ வி ஹேட் டு வென் வி வாண்ட் டு வாண்ட் த காட் டு கம் கம் டு அஸ் கம் டு அவர் ஹோம் கம் டு அவர் நேஷன் கம் டு அவர் கம்யூனிட்டி வி ஷுட் ப்ரொவைட் த ப்ராப்பர் வெஹிக்கிள் ஃபார் ஹிம் இல்லையா. இப்போ உங்களை ஆசிரியரை நாங்கள் அழைக்க வேணும் என்றால் ஒரு விழாவுக்கோ ஒரு இதுக்கு அழைக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்வன், தகுந்த போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்குறோம் இல்லையா, அதே தானே. இப்போ இறைவனுக்கு என்ன போக்குவரத்து செய்து கொடுக்க வேணும், நாங்கள் தூய்மை, தர்மம், இந்த வெள்ளை நிறம் எருது, இந்த தர்மம் தான் இறைவனை தாங்குகின்றது. தர்மம் என்றால் தரு என்ற அந்த வடமொழி சொல்லுடைய வேர்ச்சொல், தர்மத்தினுடைய வேர்ச்சொல் வந்து தரு. அந்த தரு என்றால் தாங்குதல் என்று, தட் விச் சஸ்டெயின்ஸ் இஸ் தர், தட் விச் சஸ்டெயின்ஸ் இஸ் தர். அப்போ சஸ்டெயின், இறைவனையே தாங்குகின்றது தர்மம் தான், எங்களையும் தர்மம் தான் தாங்குகின்றது. தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவோம், தர்மம் போனால் நானும் இல்லை நீங்களும் இல்லை. அப்போ ஒவ்வொருவரும் தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் தர்மத்துக்கு பலவிதமான சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ குடும்பத்தில் இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்லை சொல்லுவார்களா, கணவன் சொல்லுவார் இல்லை இப்படி செய்ய வேண்டாம் அப்பா இப்படி செய்வோம், அல்லது மனைவி சொல்லுவாள், அல்லது பிள்ளைகள் சொல்லுவார்கள், பெற்றோர் சொல்லுவார்கள். இப்பொழுதும் தர்மம் என்னென்று தெரியும் உங்களுக்கு, அப்போ அவ சொல்கிறார் இவ சொல்கிறார், அம்மாக்காக செய்கிறேன், அப்பாக்காக செய்கிறேன், என்னுடைய அன்பு மனைவிக்காக செய்கிறேன், அன்பு காதலனுக்காக செய்கிறேன், ஐயோ பிள்ளைகளுக்காகத்தான் அப்பா என்றெல்லாம் சொல்லி தர்மத்தை காத்திலே பறக்க விட்டால் நீங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் காத்திலே தான் பறக்க வேண்டும். நீங்கள் தர்மத்தை பிடித்து கொண்டால் நீங்களும் வாழலாம், உங்களை சுற்றி இருப்பவர்களும் வாழலாம். என்றால் தரு என்பது தட் விச் சஸ்டெயின்ஸ், அதுதான் எங்களை தாங்குகின்றது. எங்களை மட்டுமல்ல உலகத்தை தாங்குவதன் தர்மம். இப்போ உலகத்தை தாங்குவது தர்மம், எங்களை தாங்குவது தர்மம், இறைவனை தாங்குவதன் தர்மம். அந்த தர்ம தேவையின் வடிவந்தான் அந்த இடப வாகனம். அப்போ அதில் இருக்குது. இன்னொன்று இருக்குது, இந்த இடப வாகனத்துக்கு நான்கு கால். இந்த தர்மத்துடைய நான்கு கால்கள் எங்களுடைய நான்கு வேதங்கள் இருக்கு. ஜசு சாம மதர்வனம் அதை இன்னும் சிறப்பாக சொன்னால் தமிழ் முறைப்படி அறம்பொருள் இன்பம் வீடு. இந்த நான்கு புருஷார்த்தங்கள், மனித வாழ்க்கையின் நோக்கங்கள். இப்போ இது மிகவும் ஆழமான சிவனுக்கு ஏன் இடப வாகனம் என்பதற்கு இது ஒரு வினை விடை. அடுத்ததை பார்த்தால் கேட்பார்கள், முருகனுக்கு ஏன் மயில் வாகனம்? மயில் ஓங்கார வடிவம். மயில் தூக விரித்திருந்தால், தூக விரிக்கிற மயிலை பார்த்தீங்கன்னா இது ஓம் என்ற எழுத்தை தமிழில் எழுதுவது போல இருக்குது. ஓம் என்ற நாதம், பிரணவநாதம், இந்த தொடக்கம், இந்த உலகத்தின் தொடக்கம், உலகத்தின் முடிவு, உலகத்தின் இருப்பு, த கஸ்மிக் சவுண்ட், இந்த உலகம் தோன்றுகின்ற பொழுதே இருநாத வெடிப்பினூடாக தோன்றியது, த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன். அந்த வெடிப்பின் நாதம் வந்து இந்த ஓம். அதுக்கு அப்பாலையும் இருக்குது, எங்களோட உலகத்துக்கு முதலே வேற உலகங்கள் வந்துட்டுது. இந்த ஓம், இந்த ஓம் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படை, பிரணவஸ்வரூபம், இறைவனுடைய ஸ்வரூபம். அந்த ஓம்கார வடிவம், அதிலே இறைவன் மயில் மயில் வாகனத்திலே இறைவன் வருகின்றார். இந்த ஓம் என்பது சொல்லுவார்கள் சமஷ்டி பிரணவம் வியஷ்டி பிரணவம் என்று சொல்லுவார்கள். சமஷ்டி என்றால் சேர்ந்திருக்கிறது, வியஷ்டி என்றால் பிரிந்திருக்கிறது. அந்த சமஷ்டி பிரணவம் என்றது தான் ஓம். வியஷ்டி விருந்திருப்பது ஓம் நம சிவாய அல்லது ஓம் சிவாய நம. அப்போ இந்த மந்திரம் மிகவும் அற்புதமான மந்திரம். இதை பற்றி அது அது ஒன்று எல்லாம் சரி. பிள்ளையாருக்கு ஏன் மூஞ்சுறு வாகனம், த மவுஸ்? பிள்ளையாருடைய வாகனம் எலி வாகனம். அந்த எலியிலேயும் ஒரு சிறப்பாக மூஞ்சுறு. ஆசிரியர் தான் கேட்கணும், இந்த மூஞ்சுறு எலிக்கு என்ன ஆங்கில வார்த்தை உண்டு? பொதுவாக மவுஸ் என்று சொல்லுவோம் மூஞ்சுறு. ஊரிலே மூஞ்சுறுவை பார்த்தா அது வெளியிலேயே மிகவும் சிறிய வகை, மிகச்சிறிய கண். ஊரில் கிராமத்தில் அதுக்கு கண் தெரியாது என்று கூட சொல்லுவார்கள். ஏனென்றால் அது ஒரேடியாக நேரே ஓடி போகாது, அது ஒரு ஒரு நாலடி போகும். பிறகு அப்படி நின்று கொண்டு அப்படி இப்படி தலையை அங்கு மிங்குமாக இப்படி ஆட்டும், தலையை அங்கேயும் ஆட்டி ஏதோ பார்ப்பது போல, ஏதோ தேடுவது போல, முகந்து முகந்து இப்படி நின்று பிறகு திருப்பி கொஞ்சம் தூரம் போகும். அப்படி நின்று அந்த நின்று தடக்கி தடக்கி ஆடி ஆடி போவார். அதுதான் மூஞ்சினுடைய ஓட்டம். ஊரில் பார்த்துருப்பவர்களுக்கு தெரியும். இந்த மூஞ்சுறு வந்து என்னென்னு கேட்டால் பிள்ளையார் வந்து பிள்ளையாருடைய வடிவமே ஓம். அது ஓம் விஷயம். இந்த ஓம் என்ற மந்திரத்தினூடாகத்தான் எங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கின்ற உறங்கிக் கொண்டிருக்கின்ற குண்டலினி சக்தியை எழுப்ப வேண்டும். இந்த ஓம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து மூன்று நாட்கள் சொல்லி செபித்து கொண்டு வர இந்த குண்டலினி சக்தி எழும்பும். இது அனுபவ உண்மை, விவேகானந்தரும் சொல்லியிருக்கின்றார். அப்போ இந்த ஓம் என்ற மந்திரத்தினூடாக மூலாதாரத்தில் இருந்து, மூலாதாரம் என்பது நமது அடிப்படை ஆதாரம், சக்கரங்களில் ஒன்று. அது வந்து எங்களுடைய பெல்விக் ரீஜன், பெர்னியல் ரீஜனில் இருப்பது, அதாவது எங்களுடைய ஜெனிட்டல்ஸ் அண்ட் ஏனஸ், அதுக்கு இடையில் இருப்பது, புறப்புறுப்புக்கும் குதத்துக்கும் இடையில் இருப்பது. மூலாதார சக்கரத்துக்கு இதில் வந்து ஸ்கேன் பண்ணி காட்ட முடியாது, டிசெக்ட் பண்ணி காட்ட முடியாது. இதெல்லாம் ஆதார சக்கரங்கள், சுத்தமாய வடிவங்கள். அதனுடைய எங்களுடைய பிரகிருதி மாயா உபகரணங்களினாலேயோ அல்லது கண்களினாலேயோ கருவிகளினாலேயோ அவற்றை ஆராய்வதோ அறிவதோ அளப்பதோ முடியாது. இந்த மூலாதாரத்திலே இருக்கின்ற குண்டலினி சக்தி, அந்த மூலாதாரத்தின் வடிவம் முக்கோண வடிவம், மூலாதாரத்தினுடைய கடவுள் அதிதேவதை விநாயகர். அதனுடைய மந்திரம் அந்த மூலாதார சக்கரத்துக்கு மந்திரம் ஓம். ஓம் என்று சொல்லுகின்றோம், பிராணாயாமத்தை செய்கின்றோம், மூச்சு பயிற்சி பிராணம் செய்கின்றோம். அந்த விநாயகர், அந்த குண்டலினி சக்தி, அது வந்து கிட்டத்தட்ட சிங்கிள் காயில்டு எலக்ட்ரிசிட்டி வேர் மாதிரி. இப்போ டபுள் கோயில் தான் எங்களுக்கு தெரியும், சிங்கிள் கோயில் எலக்ட்ரிசிட்டி மாதிரி அது மூன்றரை சுற்று சுருண்டு இருக்கும். நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலை போய் பார்த்தால் இந்த பிரகாரம் வந்து மூன்றரை சுற்று. காஞ்சி நகரத்தினுடைய வடிவமே ஸ்ரீசக்கர வடிவம் என்று அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய சங்க இலக்கியங்களிலேயும் சொல்லியிருக்கின்றது. அது மதில் வந்து தாமரை இதழ்களை போன்ற மதில் வடிவம் என்று சங்க இலக்கியத்திலே வருகின்றது. ஸ்ரீசக்கரத்தினுடைய அவுட்டர் பெரிய பெரிஃபரி வந்து அப்படி இருக்கின்றது. அந்த காமாட்சியா அந்த இந்த மூன்றரை சுற்று வடிவில் அந்த குண்டலினி சக்தி எழுந்து வருகின்ற பொழுது அது ஒவ்வொரு நாடியினுடைய நடுநாடியினுடாக போக வேண்டும். வடி ஆதாரத்தில் இருந்து உச்சம் சிரச வரைக்கும் பார்த்தால் எங்களுக்கு மூன்று முக்கிய நாடிகள் இருக்கின்றன. நாடி என்கின்ற பொழுது இரத்த குழாய்கள் அல்ல, நரம்பு நான்கள் அல்ல, முதுகுத்தண்டு அல்ல, இவையும் சுத்தமாய தத்துவங்கள், கண்ணுக்கு தெரியாது, படம் கெடுத்து காட்ட முடியாது. இதில் இடப்பக்கத்தில் இருக்கிற நாடி இடகலை, வலக்கத்தக்கத்தில் இருக்கிற நாடி பிங்கலை, நடுவில் இருக்கிற நாடி சுஷும்னா அல்லது சுழுமுனை. இந்த இடகலை பிங்கலையினுடாக மூச்சு பயிற்சியை செய்து பிறகு கடைசியாக சுழுமுனையினுடாக செய்ய வர வேண்டும். அந்த பயிற்சி வர இந்த சுழுமுனையின் ஊடாக இந்த குண்டலினி சக்தி மேலெழுந்து செல்லும். இது மேலெழுந்து செல்லுகின்ற பொழுது அதனுடைய பயணம் மூஞ்சூறு போகிறது போல இருக்கும். அப்படி நின்று அப்படி கொஞ்ச தூரம் போய் நின்று பிறகு அங்கால கொஞ்ச தூரம் போய் நின்று பிறகு கொஞ்ச தூரம் போய் நின்று
இப்படி
ஆறாது. குண்டலினி சக்தி எப்படி சுஷும்னா நாடியில் ஆதார சக்கரங்களோட ஏறுகின்றதோ அதே மாதிரியாகத்தான் அந்த மூஞ்சுரு வாகனமும் பிள்ளையாருக்கு மூஞ்சுரு வாகனம் ஓம் என்ற வடிவம். இப்ப விளங்குதா? இப்படி கடவுளுடைய ஒவ்வொருவருடைய வாகனங்களுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட விளக்கங்களும் உண்டு. இதுதான் அந்த எமது சமயத்திலே இந்த ஏன் கடவுளர்களுக்கு இந்த மிருக வாகனங்கள் அல்லது அனிமல்ஸ் அல்லது பேர்ட்ஸ் அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்தோம்.